வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆபிரகாமோடு புதிய உடன்படிக்கை, ஆபிரகாமோடு தம்முடைய உடன்படிக்கையை வைத்து இருவரும் அந்த வெட்டப்பட்ட துண்டுகளுக்கு நடுவே கடந்து போகும் பொழுது அவர்களது ஆணைகளை ஒருவரோடு ஒருவர் பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கே பலிப்பொருள் தேவை. பலிப்பொருள் எங்கே காண்கிறோமோ அங்கே இரத்தம் சிந்துதல் தேவை. தேவன் உடன்படிக்கையின் தேவன். இந்த வேத புத்தகம் இரண்டு நாடாக்களிலே தொங்குகிறது, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. நம்முடைய விசுவாசத்தை எப்படியாக பலப்படுத்தி அதை நல்ல ஒரு அஸ்திபாரத்திலே நிலைநிறுத்தலாம் என்பதை அறிந்த தேவன் உடன்படிக்கையிலே தம்மை தம்முடைய ஜனத்தோடு இறுக கட்டுவதற்காக அந்த அசைக்க முடியாத உறவு ஏற்படுவதற்காக அவர் தாம் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறதுக்காக அவ்விதமாக அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதிலே அவர்கள் அந்த வெட்டுண்ட அந்த துண்டுகள், ஆடுகள் இன்னும் மற்ற மிருகங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டு பாதி துண்டுகள் இரப்பக்கம் அதிலே நடந்து கொண்டு போனார்கள். நான் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புவிக்கிறேன். தேவன் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், பதிலாக ஆபிரகாம் அங்கே சொல்லுகிறான். அதுதான் உடன்படிக்கை. தேவன் சொல்கிறார், எனக்கு உண்டான எல்லாமே உனக்குரியது. இன்னமும் அந்த நடுவே அவர்கள் நடக்கிறார்கள். மற்ற பக்கத்திலே, ஆம், எனக்குரியவை எல்லாம் உமக்குரியது. தேவன் சொல்கிறார், என்னுடைய பலன், என்னுடைய சகல அதிகாரமும் உனக்குரியது. ஆபிரகாம் சொல்கிறான், எனக்குரியது எல்லாமே, சகலதும் எதுவாயிருந்தாலும் அது உமக்குரியது. தேவன் சொல்கிறார், எனக்கு இருக்கும் சொத்துக்கள், சகல காரியங்களும், எவ்ரிதிங் ஐ ஹாவ், அது உனக்குரியது. மற்ற பக்கத்திலே ஆபிரகாம், எனக்குரியது எல்லாமே உமக்குரியது. இந்த உடன்படிக்கையிலே சகோதரர்களே, பின்வரும் சந்ததிக்கு கொடுக்க போகிற தேசத்தை குறித்து தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இதை நீங்கள் 15 அதிகாரத்திலே வாசிக்கலாம். அந்த உடன்படிக்கையிலே ஆபிரகாமுக்கு குறிப்பாக தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்கவில்லை. பின்வரும் சந்ததி எவ்விதமாக அவர்கள் தங்களுக்கு தெரியாத ஒரு தேசத்திலே, எகிப்து தேசத்திலே 400 அடிமைகளாக இருப்பார்கள் என்பதை அறிவித்து அதன் பின்பு தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை பல பொருட்களாலே அவர்களை நிறைத்து வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி அவனுக்கு அதை தெரியப்படுத்தினார். அந்த முதலாவது உடன்படிக்கையை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் ஏற்கனவே அந்த தேசத்தை கொடுத்து விட்டதாக பேசுகிறார். ஆதிகாகமம் 15 18 வசனத்திலே, அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். எகிப்தின் நதி துவக்கி அபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. அதன் பிறகு 21 வசனத்துக்கு போவோம். அதிலே கடைசி பகுதியிலே, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். God is here speaking about giving of the land. There was no specific provision for Abraham. தனிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு காரியம் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். Please follow what I am saying to you. நான் உங்களுக்கு சொல்வதை ஜெபத்தோடு கவனமாக அதை பின்பற்றிக் கொண்டு வாங்க. இந்த வாசிக்கப்பட்ட இடத்திலே ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது அந்த 18வது வசனத்துக்கு, God made a covenant with Abraham. It was a covenant. அது ஒரு உடன்படிக்கை என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அதன் பின்பு ஆபிரகாமோடு ஒரு இன்னும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதை அவர் செய்யும் பொழுது நித்திய உடன்படிக்கை, என் உடன்படிக்கை என்று சொல்கிறார். My covenant, and it is eternal covenant. See, you need to watch that. 17 அதிகாரம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொள், உத்தமனாயிரே, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை. அதோ பார்த்தீர்களா, இது அடுத்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். Very important. He says it's my covenant. அதை நீங்கள் 2 அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம் 7வது வசனம் 10வது வசனம் 13வது வசனம் 14வது வசனம் 21வது வசனம் 21வது வசனம் இவைகளிலே என் உடன்படிக்கை என்று அவர் கூறுகிறார். My covenant. மிக முக்கியம் உன் விசுவாச வளர்ச்சிக்கு. 15 அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். A covenant. Okay. 9 தடவை என் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். The first covenant was a covenant, but this one, it's my covenant with you. அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்திலே 7 வசனத்தை பாருங்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவிலே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 15 அதிகாரத்தில் பண்ணின உடன்படிக்கை நித்தியம் என்று போடப்படவில்லை. But this, what he is going to make now, is eternal, everlasting covenant. என்றும் மாறாத, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்திய உடன்படிக்கை என்று சொல்கிறார். அப்ப இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் அதிலே அவதானிக்க வேண்டும், மிக முக்கியமாக. அது மட்டுமல்ல, 13 வசனத்திலும் நித்திய உடன்படிக்கை, அதே நேரத்தில் 19 வசனத்திலும் நித்திய உடன்படிக்கை. இஃப் யூ கேன் அண்டர்லைன் தோஸ் வேர்ட்ஸ், அதுக்கு கீழே நீங்கள் கலர் இது வச்சிருக்கிறார்கள், யூ கேன் mark it over there. It is an eternal covenant. Okay, அது நித்திய உடன்படிக்கை. இந்த 17 அதிகாரத்திலே 1-3 வரை இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். அவனுக்கு 99 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ பலமை உள்ளதவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். Now God says, and I will make you a great nation. திரளாக நான் உன்னை பெருக பண்ணுவேன். தேவன் வாக்கு கொடுக்கிறார், ஆணையிடுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, கடைசியாக நீ முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டது எப்பொழுது? உன் முகம் நிலத்தோடு இருக்கத்தக்கதாக. அநேகம் பேருக்கு அது பாடியாக இருக்கலாம், ஆனால் இதோ விசுவாசத்தின் தகப்பன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்தீர்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். தேவன் சம்பவிக்கிறதுக்கு முன்னதாகவே பேசுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் என ஆபிராம் எனப்படாமல் ஆபிராம் உயர்த்தப்பட்ட தகப்பன், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தியபடியால் உன் பேர் ஆபிரஹாம். அங்கே ஆவியானவர்களுடைய வேலை அங்கே வருகிறது. ப்ளூ இஸ் பிரத், அவரது சுவாசம் ஆபிரஹாம் எனப்படும். சோ யூ சீ தி நேம் சேஞ்ச், தேவன் அவர் பெயரை மாற்றுகிறார். இதுக்கு முந்தின பண்ணின உடன்படிக்கையிலே பெயர் மாற்றப்படவில்லை. தி நேம் சேஞ்ச் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் தி பைபிள். இந்த பெயர் மாற்றுவது மிக முக்கியமாக இருக்கிறது வேதாகமத்திலே. தேவன் சும்மா எதையும் செய்ய மாட்டார். சிலர் பயங்கர அசுத்தாவிகளின் பெயரை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆம், கொலைகார பிசாசுகளின் பெயரை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அறியாமையினாலே அதை செய்கிறார்கள். அந்நிய தேவர்களுடைய நாமம் கூட உங்கள் வாயினாலே உச்சரிக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை நீ வாயினாலே சொல்கிறபடினால். சோ ஆபிரஹாமின் பெயர் மாற்றப்பட்டது. ஆபிரஹாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். அதன் பிறகு ஏழாவது வசனத்தை வாசிப்போம், ஆறாவதையும் வாசிக்கலாம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தேவனுக்கு பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய இரத்தத்தினால் இலவசமான பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், அவரது இரத்தத்தினாலே பாவம் கலர சுத்திகரிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட், இதுதான் உன்னுடைய பதவி, தேவன் கொடுத்த பதவி. ராஜாக்கள் அநேகம் பேர் தோன்றுவார்கள். ஏதோ இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான, ஆனால் அநேகம் பேருக்கு அந்த ராஜாக்களினுடைய பதவி தெரியாது. விசுவாசிகளாக இருக்கிறார்கள், பட் தே டு நாட் நோ தட் தே ஆர் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட்ஸ். அப்படியாய் தேவன் ஆக்கி இருக்கிறார் என்பதை அந்த ஏழாம் வசனத்திலே, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே நான் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஆனால் அவர் ஆரம்பத்திலே வாக்கு கொடுக்கிறார், நான் தேவனாயிருக்கும்படிக்கு. God first speaks about his relationship. அவர் உறவு முறையை பற்றி முதலாவது இந்த உடன்படிக்கையிலே பேசுகிறார். உன் பிரச்சனையை விட்டு வெளியே வா, உன் பிரச்சனை நடுவில் இருந்து இதை கேட்க முடியாது, இதற்கு வெளிப்படுத்துதல் தேவை. தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இதன் வெளிப்படுத்துதலை கொடுப்பார். நான் உனக்கு அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்க முடியாது. இது மிக பயங்கரமான, ஆழமான, மிக மிக முக்கியமான தேவனுடைய இருதயம் என்று சொல்லலாம். அவருடைய உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. என் உடன்படிக்கையில் மீறாமலும் என் வாய் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொன்னார். சோ முதலில் ஏழாம் வசனத்திலே, நான் உனக்கு தேவனாயிருப்பேன், உனக்கு பின்வரும் தலைமுறைக்கும் தேவனாயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அதன் பிறகு எட்டாவது வசனத்திலே அவர்களுக்கு கொடுக்கும் தேசத்தை குறித்து பேசுகிறார். First, I will be your God. And second, he talks about the land. தேசத்தை குறித்து இரண்டாவதாக பேசுகிறார். முதலில் நமக்கு உறவு முறை தேவை. முதலில் நாம் இரத்த உடன்படிக்கையோடு தொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். இரத்தத்தினாலே பலியின் மூலமாக என்னோடு தொடுக்கப்பட்டிருக்கிறவர்களை என்னண்டை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 50:5 கூறுகிறது. பலியின் மூலமாக உடன்படிக்கை செய்தவர்களை பரிசுத்தவான்களை என்னோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். Without covenant, you have no relationship with God. உடன்படிக்கை இல்லாமல் நீ தேவனோடு நீ யாராவும் இருக்கலாம், எந்த மதமும் ஆயிருக்கலாம், எவராயும் இருக்கலாம், நல்லவனாயிருக்கலாம், நீ தர்மம் செய்யலாம். இரத்த உடன்படிக்கை இல்லாமல் தேவனுக்கு உனக்கும் இடையிலே எந்த ஒரு உறவும் இல்லை. சகோதரர்களே, அதற்கு பின்பு தாம் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னதற்கு பின்பு அவர் தேசத்தை குறித்து பேசுகிறார், நான் அதை கொடுப்பேன், அதை கொடுத்தேன், இறந்த காலத்திலே பேசுகிறார். அதன் பிறகு பத்தாவது வசனத்திலே, 10th verse, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். God's given the sign of the covenant. உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். Every male child must be circumcised. இந்த ஒரு பழக்கத்தை இஸ்லாம் மதத்தினர் இன்னுமாக செய்து வருகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பலி செலுத்தி அந்த நிச்சய உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்பட்டதும் அது நின்று போயிட்டு, இவர்கள் சரீர பிரகாரமாக அந்த நுனிச்சோல் வெட்டப்படுவது எதற்கு அடையாளம் தெரியுமா? You are putting off the flesh. பழைய மனுஷனை துண்டாக வெட்டுகிறாய்ங்கிறதுக்கு அடையாளம். Putting off the flesh. இங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. கேக்குறீங்களா? பலிபொருள் அங்கே பலிபொருள் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. But there is no sacrifice. கொஞ்சம் கவனமாய்கள், எனக்கு பின்னாலே சொல்லு, ரத்தம் சிந்தப்பட்டது ஆனால் பலிபொருள் அங்கே காணவில்லை. There was bloodshed. Okay. Now, இந்த உடன்படிக்கை, இந்த ரத்தம் சிந்தற இந்த அடையாளம் மிக முக்கியமானது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதனாலே அவர்கள் எல்லாரும், அங்கே பிறக்கிறவர்கள் அந்நியனாக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து பார்த்தால் 12-13 வசனங்களிலே கட்டாயம் அவர்கள் அதை செய்யத்தான் வேண்டும். அந்த அடையாளத்தை 14 வசனத்திலே, இதை யாராவது செய்யாதிருந்தால் அப்படிப்பட்டவன் ஜனத்தாரிடத்தில் இருந்து வெட்டுண்டு போக வேண்டும். தட் மீன்ஸ் ஹி மஸ்ட் டை. வாசித்துப்பார். அந்த உடன்படிக்கையின் அந்த அடையாளம் இல்லாதவன் தேவனுடைய ஜனத்தில் இராதபடிக்கு வெட்டுண்டு போவான். அதை நீங்கள் 14 வசனத்திலே வாசிக்கலாம். அறுப்புண்டு போவான் என்று இங்கே இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மோசே தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். இப்பொழுது ஊழியத்துக்காக அவன் எகிப்துக்கு போகிறான். தேவன் அவனை அனுப்புகிறான். ஆனாலும் அவன் தனக்கு பிறந்த மகனுக்கு இந்த விருத்த சேதனம் பண்ண அவன் மறந்து போனான். அதாவது he just neglected it. கவலையினமாய் விட்டுவிட்டான். அவன் போகிற வழியிலே தேவன் அவனை கொல்ல பார்த்தார். வாசிச்சுப்பார். அது நீ யாத்திராகமும் 4:24-26 வாசிக்கலாம். தேவன் அவனை கொல்ல முயற்சித்தார். உடனடியாய் அவனுடைய மனைவி அதை கண்டு, எப்படியா இது நடந்ததோ நாம் அறியும், அவன் மனைவி அதை பார்த்து உடனடியாக தன் மகனுக்கு அந்த விருத்த சேதன அந்த அடையாளத்தை அவள் உடனடியாக அதை செய்து அந்த நுனி தோலை அந்த பிள்ளைக்கு வெட்டி அந்த அந்த தோலை மோசேயின் பாதத்தில் எறிந்தாள். நீ எனக்கு இரத்த ஒரு புருஷன். 2 அது கூறப்படுகிறது. நீங்கள் அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் அது 4 இரண்டு தடவை 24 வசனம், 25 நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இரண்டு தடவை கூறப்படுகிறது 26 வசனத்திலும். அதன் பிறகு கர்த்தர் அவனை விட்டார். பார்த்தீர்களா எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று? God wanted to kill Moses. இரத்த அந்த உடன்படிக்கை இல்லாமல் எவரும் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு தேவனோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவர்கள் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வெறும் மேய்ப்பர்களுடைய ஆடையை அணிந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் ஒரு மேய்ப்பனுடைய ஆடையை கருத்த ஷர்ட்டிலையும் வெள்ள அந்த பட்டியை போட்டு அவர் சபை நடத்தி விட்டு ஞாயிறு மற்ற நேரத்திலே அதை கலட்டி போட்டு ஒரு இந்து கோயிலிலே திருநூறு சாற்றுகிறார். இயேசு சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். இரத்த உடன்படிக்கை தேவை. இரத்த உடன்படிக்கை. சோ சகோதரர்களே, இந்த 22 நாங்கள் ஆதியாகமம் 22 இந்த உடன்படிக்கை தேவன் எவ்விதமாக அதை நடத்தி வைப்பதற்கு ஆபிரகாமை சோதித்தார் என்பதை நாங்கள் அதிலே ஆராயலாம், அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 22 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் மகனும் ஒரே மகனுமாகிய உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான். தகன பலி என்றால் burnt offering, நெருப்பினாலே அந்த பலி அங்கே பத்த வைக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு காலம் நடந்ததில்லை, ஆனாலும் தேவன் அவனை சோதித்தார். ஞாபகம் இருக்கிறதா? அந்த வெட்டப்பட்ட துண்டுகள் நடுவே தேவனும் அவர் நடக்கும் பொழுது, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. ஆபிரகாம் சொன்னா, எனக்குரியதெல்லாம் உமக்குரியது, அதை விட வேறு உடன்படிக்கை இல்லை. நீ உனக்காக ஜீவிக்க முடியாது. உன் சரீரம் அவருடையது. உன் நீ இரத்தத்தாலே வாங்கப்பட்டாய். உன் வீடு வளவு, உன் பொருட்களும், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், உன் வாகனம் சகலதும் தேவனுடையது. அதே நேரத்திலே தேவனுக்கு இருக்கும் எல்லாமே உன்னுடையது. அதை மறந்து போகாதே. தேவனுக்கு இருக்கும் ஐஸ்வர்யம் முழுவதுமே அது உனக்குரியது, அது எனக்குரியது. சோ இதை சோதி தரைவதற்கு தேவன் இப்படியாக, உன் ஒரே பொறான குமாரன், உன்னுடைய ஒரே ஒரு மகன், நான் ஆசீர்வாதமாக கொடுத்த மகன், 100 இருக்கும் பொழுது உனக்கு பிறந்த மகன், 21 நீ வாசிக்கலாம். நீங்கள் அவனை இனி கூட்டிக் கொண்டு போய் எனக்கு பலியாக செலுத்து. மிக கஷ்டமான காரியம். ஆபிரகாம் இதை ஒருவரிடத்திலும் சொல்லவில்லை, தன் மனைவியின் இடத்திலும் சொல்லி இருக்க மாட்டான் என்று நான் விசுவாசிக்கிறேன். பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவள் தாய் முதிர் வயதிலே பிறந்த அந்த குழந்தை, இட் வாஸ் நோ ஆக்சிடென்ட் பேபி, தற்செயலாக அது பிறக்கவில்லை. அடுத்த வருஷம் இந்த நேரத்திலே அவள் கர்ப்பம் தரிப்பாள் என்று சொன்னார். அதே விதமாக அற்புதமான குழந்தையாக அந்த குழந்தையை கொடுக்கப்பட்டும் தேவன் சொல்கிறார், இந்த பிள்ளையை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்து. கஷ்டமான காரியம். உடன்படிக்கை இப்பொழுது அதை வைத்துக் கொள்வதா அல்லது விடுவதா? இது தேவன் தான் பேசினாரா? ஆபிரகாமுக்கு இந்த தடுமாற்றமும் இருக்கவில்லை. ஆபிரகாம் ஏற்கனவே தன் வீட்டையும் இனத்தாரையும் தன்னுடைய சிநேகிதர்களையும் தன்னுடைய தேசத்தையும் எல்லாவற்றையுமே விட்டு வெளியே வந்தான். எந்த இடத்துக்கு போகிறான் என்பது தெரியவில்லை.
ஆனால் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தான்.
இயேசு சொன்னார் லூக்கா 9:23, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். Brother, it is easy to be a member of the church, but it's hard to follow Jesus. ஒரு சபையில் அங்கத்தினவராய் நீ இருந்து 50 வருஷம் இருந்து நீ சாகலாம். தேவனுடைய உடன்படிக்கை அறியாது, உன் அதிகாரம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவரை பின்பற்றுவது கஷ்டமான காரியம், இயேசுவுக்கு பின்னால் செல்வது கஷ்டமான காரியம். ஆனால் மனுஷனால் கூடாது, இது தேவனாலே கூடும். That's right. அதற்காகவே தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். உடன்படிக்கை, உடன்படிக்கை. நீ தனியாக இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவரே சொன்னார். உடன்படிக்கை. என் வாய் விளம்பினதிலே மாறாமலும் இருப்பேன். ஏன்? இரட்ச உடன்படிக்கை. இதோ ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தையை வைத்திருப்பானோ என்பதை சோதிக்க அவன் அதை அறிய வேண்டும். தேவன் அதை அறிந்திருக்கிறார், அவன் அதை அறிய வேண்டும். சோ இப்படியாக இந்த நாடகம் அங்கே நடந்தது. சகோதரர்களே, ஆபிரகாம் ஒன்றுமே பேசாமல், தேவனுக்கு மறுமொழியாய் பதிலாக ஒன்றுமே சொல்லவில்லை. சரி என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து கொள்கிறான். 22வது வசனம், 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டுகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அந்த அவனோடு வந்த வேலையாட்களுக்கும் சொல்லவில்லை. தேவன் உன்னோடு பேசுகிறதை எடுத்த உடனே பறைசாற்றி வைக்காதே. பிசாசு உன்னை கெடுத்து போடுவான். 3வது நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3வது நாளிலே அதை ஞாபகத்தில் வை. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் மகனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறான். அவனுக்கு உள்ளே தெரியும், ஈசாக்கை அங்கே பலிபீடத்திலே வைத்து அங்கே கொள்ளிக்கட்டைகளை வைத்து அவனை கட்டி போட்டு அவனை எரிக்கப் போகிறான் என்று தெரியும். ஆனால் வேலையாட்களோடு எப்படி பேசுகிறான் என்பதை பாருங்கள். நானும் மகனும் போய் தேவனை தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம். வாயின் அறிக்கை பார்த்தீர்களா? தேவனும் அதே மாதிரி தான் இயங்குகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார். நீ பிழையான காரியங்களை இல்லாதவைகளையும் இருக்கிறது போல பிசாசினாலே ஏவப்பட்டு அழைக்கலாம். காய்ச்சல் வருகிறது போல இருக்கிறது, அங்கு ஒன்றுமே இல்லை, நீ அழைத்தாய். தொண்டை நோகுது, இருமல் வரப்போவது போல இருக்குது, அழைத்தாய். இப்படி சொல்லலாகாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். சகோதரர்களே, இப்படியாய் அவன் கொண்டு போகும் பொழுது தேவன் கொடுத்த தரிசனம் மறித்து போகிறது. என்ன இது? உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்னுடைய இந்த தேசத்தை கொடுப்பேன், அவர்களை நிறைப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக்குவேன் என்று சொன்னவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? இந்த வாக்குத்தத்தங்களை சொன்னதுக்கு பிறகு ஏறக்குறைய 9 தடவை இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் நிறைப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள், உனக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக வருவதை இட்டு ஏற்கனவே அறிந்து அதை பேசுகிறார். உன் வீட்டுக்குள்ளாக அந்த சந்ததி என்று, சந்ததிகள் என்று கூறாமல் சந்ததி என்று கூறப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவருக்குள்ளாய் உலகம் அனைத்தும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை கூறுகிறார். அதனாலே ஆபிரகாமோடு அவருடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஆக்குகிறார். இந்த இடத்திலே 17 அதிகாரத்திலே Now the vision of Abraham begins to die. ஆபிரகாமினுடைய இந்த தரிசனம் மரிக்க ஆரம்பிக்கிறது. தேவன் இப்படி சொன்னாரே, அதுக்கு மாறாக நடக்கிறது. இப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அதுக்கு மாறாக நடக்கிறது. நீயும் ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தங்களை வைத்து உபவாசம் பண்ணி ஜெபித்து இருக்கலாம், இருள் சூழ்ந்த பாதைக்குள்ளாக போயிருக்கலாம், போய்கொண்டு இருக்கலாம். வாக்குத்தத்தத்துக்கு எல்லாவற்றுக்கும் மாறாகவே நடக்கிறது. என் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள், பராக்கிரமன் கையில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். நான் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றேன் பிரதர், ஆனா அவன் மோசமா இப்ப தெரிகிறான், குடிக்காதவன் இப்ப குடிக்கிறான், எல்லாம் மாறாக நடக்கிறது. ஏதோ தரிசனம் மறிக்க வேண்டும். There is the death of the vision. That's right. Covenant Michael. Abraham ஏறக்குறைய இப்பொழுது 100 வயதா இருக்கிறான். தேவன் இந்த உடன்படிக்கையை பண்ணும் பொழுது. Okay. So, தேவன் சொன்னார், எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு, உன்னுடையது எல்லாம் என்னுடையது. நான் ஒன்றையுமே எனக்காக வைத்திருக்க மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பூமி அனைத்துக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 22:6 சகோதரர்களே, இன்னும் ஒரு காரியத்தை அவதானிப்போம். அந்த 6 வசனத்திலே ஆபிரகாம் தகன பலிக்கு, அதாவது நெருப்பினாலே செலுத்தும் பலிக்கு, கட்டைகளை அல்லது கொள்ளிகளை எடுத்து குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, இதோ பார், இதுதான் கொள்ளிக்கட்டை என்று வைத்துக்கொள், இதோ பாருண்டா இங்கே பார், இப்படி வைத்து அவன் மேலே சுமத்தி அவன் சுமந்து கொண்டு போகிறான். ஈசாக்கு சுமந்து கொண்டு போகிறான் கொள்ளிக்கட்டை. இயேசுவும் சிலுவை எனப்பட்ட ஒரு கட்டையை சுமந்து கொண்டு போனார் கல்வாரிக்கு. இவன் அந்த மொரியா மலைக்கு சுமந்து கொண்டு போகிறான். அந்த கொள்ளிக்கட்டைகளுக்கு மேலவே அவன் வைக்கப்பட போகிறான். அது அவனுக்கு தெரியாது. It was as if he was carrying the cross. Okay, that's very very remarkable. 22:7 அப்பொழுது ஈசாக்கு தன் சகோதரனாகிய ஆபிரகாமை நோக்கி, டாடி, அப்பா என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகன வலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்பா, எங்கே ஆட்டுக்குட்டி? கொள்ளிக்கட்டை நான் வைத்திருக்கிறேன், ஆட்டுக்குட்டியை காணோமே. ஈசாக்குக்கு உடன்படிக்கை பலிப்பொருள் தேவை என்பதை ஆபிரகாம் சிறு வயதிலே கற்றுக் கொடுத்தான். இரத்தம் சிந்தப்படாமல் அந்த இரத்தத்தின் மூலம் நாங்கள் தேவனண்டை சேரப்படும்ங்கிறது எல்லாமே கற்றுக் கொடுத்தான். பலிப்பொருள் இருக்கும் இடத்திலே அங்கே இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஸோ அந்த சிறு பையனாக இருந்தவன் அவன் கேட்டான், வேர் இஸ் த சாக்ரிஃபைஸ்? நீயும் சொல்லு, எனக்கு பின்னாலே சொல்லு, பலிப்பொருள் எங்கே, ஆட்டுக்குட்டி எங்கே, காணவில்லை. எட்டாவது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார் என்றான். மகனே, தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார், நீதான் அந்த பலிப்பொருள் என்று அவன் சொல்லவில்லை. God will look after that. தேவன்
அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று அந்த வாயினாலே அறிக்கை பண்ணினான்.
ஓ, what a confession that.
சகோதரர்களே, எவ்விதமாக உடன்படிக்கையிலே இவன் மாறாமல் பண்ணின அந்த ஆணைகளை வைத்திருப்பானோ என்பதை சோதிக்க தேவன் இந்த நாடகத்தை நடத்தினார். அது நமக்கு நன்மைக்காகவே அதை செய்கிறார். தேவன் நம்மை சோதிக்கிறதா இருந்தால் நம் விசுவாசம் பலப்படுவதற்கும் இன்னும் ஒரு விசுவாச ஒரு வேறு ஒரு படியிலே நாம் ஏறுவதற்குமே அவர் நம்மை சோதித்து அப்படியாய் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள். அதை முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரத்தில் நீ வாசிக்கலாம். அப்புறம் இருவரும் கூடி போய் 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பரிவிடச்சை உண்டாக்கி ஈசாக்கை கட்டி இந்த நேரத்தில் அந்த குழந்தையை அவன் கட்டுகிறான் கயிறுகளாலே. அந்த பரிவிடச்சில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடச்சினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இதோ பாருங்கள், ஏன் அவன் கத்தியை எடுக்கிறான்? அங்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்தப்படாமல் உடன்படிக்கை இல்லை. தேவன் அதை கேட்டிருந்தார், உன் மகன், ஒரே மகன், நீ நேசிக்கும் மகன் கொண்டு போய் நான் சொல்லும் இடத்திலே வை, எனக்கு பலியாக ஒப்புக்கொடு. மனுஷர்கள் பலி ஒரு காலம் தேவன் கேட்டதே இல்லை. இதுக்கு முன் சரித்திரத்திலேயே கிடையாது. ஆனால் அவனை சோதிக்கும்படிக்கு தேவன் செய்தார். சகோதரர்களே, அவன் கத்தியை எடுத்த பொழுது அவனை வெட்டுவதற்கு அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் மகன் என்றும் உன் ஒரே மகன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். சகோதரர்களே, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்று போட்டிருப்பது தேவன் தான். அந்த நேரத்திலே ஜெகோவா என்கிற அந்த தேவன் அந்த பெயரை அவர்கள் எழுத மாட்டார்கள். தேவன் பேசினால் கர்த்தருடைய தூதன் அங்கே பேசினான் என்று எழுதுவார்கள். அவ்வளவு பயம், தேவ பயம். ஆபிரகாம் அதிகாலையிலே ஈசாக்கை கொண்டு போகும் பொழுது தேவன் அவனை நிற்பாட்டவில்லை. ஈசாக்கு ஆடைகளை அணியும் பொழுது அவர் நிற்பாட்டவில்லை. இருவரும் அந்த கழுதையில் ஏறி புறப்பட்ட பொழுது தேவன் நிற்பாட்டவில்லை. பாதி வழிக்கு போனதும் தேவனா நிற்பாட்டவில்லை. இப்பொழுது நான் அறிவேன் என்று சொல்லவில்லை. அதன் பிறகு ஈசாக்கை ஒரு கயிறுகளாலே கட்டும் பொழுது நிற்பாட்டவில்லை. அவனை கயிறுகளாலே கட்டி அந்த பரிபீடத்திலே வைத்து அந்த நேரத்திலும் தேவன் அவரை நிப்பாட்டவில்லை. எவ்விதமான ஒரு விசுவாச பரீட்சை என்பதை அறிந்து கொள். நீ ஜபம் பண்ணி எல்லாவற்றையும் செய்து இன்னமுமாக தேவனுடைய குரல் வரவில்லையா? இன்னமுமாக ஒரு வழி திறக்கப்படவில்லையா? விசுவாசமாயிரு. தேவன் உடன்படிக்கையில் மாறாத தேவன். நீ தாங்கிக் கொள்வதற்கு மேலாக அவர் எதையும் அனுமதிக்க மாட்டார். சோ இப்பொழுது ஈசாக்கு கட்டி போடப்பட்டு பரிபீடத்திலே வைக்கப்பட்டாயிற்று. Now he takes the sword. அவன் வாளை எடுக்கிறான். எடுத்து ஓங்குவர் முன்பதாக தேவனுடைய குரல், ஏப்ரஹாம். அந்த நேரம் தேவன் பேசினார். நிற்பாட்டு, நீ செய்வதை நிற்பாட்டு. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சகோதரனே சகோதரியே, நாம் அவருக்கு பயப்படுகிறோமா? எங்களுக்கு உண்டான எதையாகுதல் நாங்கள் அவர் பதிவிடத்திலே வைக்க சித்தமாக இருக்கிறோமா என்பதை அறிய தேவன் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அவர் தமக்குரிய எல்லாவற்றையுமே உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூடாதிருக்கிறதபடி The covenant is both sides. உடன்படிக்கை இரண்டு பகுதியிலே இருக்கிறது சகோதரர்களே. நம்முடைய பகுதி இருக்கிறது, தேவனுடைய பங்கு இருக்கிறது, நம்முடைய பொறுப்பு இருக்கிறது, தேவனுடைய ஆணை இருக்கிறது. இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னை தானே வருத்தி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வர கடவன். மரண நடை. Yes, Lord. சிலுவை இல்லாமல் இந்த உலகத்து காரியங்களுக்கு நீ மறிக்காமல் உன் சித்தத்துக்கும் உன் திட்டங்களுக்கும் உன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு நீ மறிக்காமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. உடன்படிக்கையின் ஜீவியம் ஜீவிக்க முடியாது. சபையில இருக்கலாம், you can never follow Jesus, you can never live a covenant living. உடன்படிக்கையின் ஜீவியம் இயேசு அழைத்த ஜீவியம் ஜீவிக்க முடியாது. உடன்படிக்கை ஆணிச்சரமாக நீ சொல்ல முடியாது. இப்படி நீ சொல்லி இருக்கிறீர் நீ சொல்ல முடியாது. எத்தனையோ ஈசாக்குகளை நீ உனக்கு கட்டி வைத்திருக்கிறாய். அது உன் வேலையாய் இருக்கலாம், உன் தாய் சகோதரன் தகப்பனாய் இருக்கலாம், உன் பிள்ளையாய் இருக்கலாம், பணமாய் இருக்கலாம், பொருளாய் இருக்கலாம், உன் வீடாக இருக்கலாம். For some people it may be your boyfriend or a girlfriend. God will say leave. சில சமயம் அப்படி சொல்லுவார், stop it. That's it. உடன்படிக்கையின் நடை அது மரண நடை. உமக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் உமக்குரியது. அதுதான் உடன்படிக்கை. சோ இந்த சோதனை முடிந்ததும் ஆபிரகாம் சகோதரர்களே அதிலே விசுவாசத்திலே அவன் வெற்றி அடைந்தான். See, that was a wonderful, wonderful thing. இப்படியாய் அவர் நிற்பாட்ட சொன்னதற்கு பிறகு அதன் பின் பாருங்கள் என்ன நடந்தது என்று சொல்லி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலி தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரன் ஈசாக்குக்கு பதிலாக அந்த பலிபீடத்திலே இப்பொழுது அந்த ஆட்டுக்கடா அங்கே போகிறது. அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தை ஒரு கவரிங், ஒரு ஒரு மறைப்பாக, பாவங்களுக்கு ஒரு மறைப்பாக தேவன் போர்வையாக அதை அங்கீகரித்தார். இப்பொழுது தேவனுடைய மகத்தான ரட்சிப்பின் திட்டம் விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு கூட அது நடத்தப்படும்படிக்கு வழி திறந்தது. நித்திய உடன்படிக்கை. இதோ அந்த ஆட்டுக்கடா அந்த இடத்திலே அங்கே அது பலியிடப்பட்டது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஜெகோவா ஜீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. God shall provide. தேவன் பார்த்துக் கொள்ளுவார், தேவன் அதை நமக்கு கொடுப்பார் என்கிற பெயர் ஜெகோவா ஜாயிரா, யெகோவா யீரே. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுவார். உனக்கு வசனமே வராவிட்டாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லு. பிசாசு வந்து கேள்வி கேட்கும் பொழுது that God will see to that. அதை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆம் சகோதரர்களே, அந்த பேரையாகி விட்டான். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். பர்வதம் என்று சொன்னால் மலையிலே. 2000 அதுக்கு பிறகு எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு, ஏறக்குறைய 4000 வருஷங்களுக்கு பிறகு, சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசு கல்வாரி என்னும் மலையிலே அங்கே அவர் பலியாக, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக அவர் அங்கே தம்மை ஒப்பு கொடுக்கிறார். இந்த பலி அதனுடைய கதவை திறந்தது. Now God can come inside. இந்த பூமிக்குள்ளாக நுழைந்து மாசற்ற இரத்தத்தை அந்த கல்வாரியின் மலையிலே சிந்தவும், நித்தியத்துக்குமான அந்த இரத்த உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை, தேவன் ஆணையிட்ட சகல வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள் நிஜமாவதற்கும் அங்கே வழி திறக்கப்பட்டது. கல்வாரியிலே பார்த்து கொள்ளப்படும், கல்வாரியிலே பார்த்து கொள்ளப்படும், கல்வாரியிலே கொடுக்கப்படும். God will never release any blessing except through the cross. சிலுவையின் மூலம் அல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு விடுதலையும், எந்த ஒரு குணமாக்குதலும் எவருக்கும் கிடைக்க மாட்டாது. அவரது மலையிலே பார்த்து கொள்ளப்படும். அதுதான் அங்கே பேரிட்டான். அவருடைய மலையிலே அங்கே அது பார்த்து கொள்ளப்படும். See the covenant. இந்த உடன்படிக்கையை பார். எப்படியான அசைக்க முடியாத உடன்படிக்கை என்பதை பார். இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்துவோம். இப்பொழுதும் நீ உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, பழைய பிரச்சனை, வரப்போற பிரச்சனை, நடந்து கொள்ற பிரச்சனை, அல்லது 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பிரச்சனை, ஐயோ அதைப்படி இதுபடி யோசித்துக் கொண்டிருந்தாலும், நீ இன்றைக்கு முற்றிலுமாய் யோசித்தாலும், நீ இந்த வருஷம் முடியும் மட்டும் யோசித்தாலும், உன்னுடைய தலைமை ஒன்றுமே மாறாது. ஒரு மாற்றமும் அங்கே நடக்க போகிறது இல்லை. சொல்ல போனால் நீ கவலைப்பட்டு உனக்கு வருத்தம் தான் உண்டாகும். கவலை வருத்தத்தை கொண்டு வரும், நோய். ஆம், எத்தனையோ பேருக்கு சபையில் இருக்கிறவர்களுக்கு பிசாசிலிருந்து விடுதலை தேவை. உடன்படிக்கையில் இன்னும் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். தேவன் எவ்விதமாக அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் மாற்றியிருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறார்கள். அவருக்கு எல்லாம் தேவையானது ஒரு ஆசீர்வாதம், ஒரு காணி பிரச்சனைக்கு விடுதலை தேவை, ஒரு புள்ள கரை சேர வேணும். இதுகளை பார்க்கறதில்லை. உன் வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த நாட்கள் வரலாம். இயேசு சொன்னார், இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அந்த 13வது வசனத்தில் நாங்கள் வாசித்தது என்னவென்றால், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அந்த ஆட்டுக்கடா அங்கே சிக்கொண்டிருந்தது. இதை வைத்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 8:56 ஆபிரகாம் என் நாளை கண்டான். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார். அதோ பார்த்தீர்களா, இயேசு இன்னமுமோ பிறக்கவில்லை. அதன் பிறகு 4000 வருஷங்களுக்கு கிட்ட தான் அதுக்கு பிறகு பிறந்தார். ஆனால் இயேசு நித்தியமானவர். அவருடைய தொடக்கம் மரியாளின் கற்பம் அல்ல, மரியாளின் தாயையும் பாட்டியையும் சந்ததியையும் எல்லாவற்றையும் அறிந்து பேர் பேராக சகல அறிவும் கொண்டு உலகத்தை சிருஷித்து அந்தரத்திலே தொங்க போட்ட தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சகலதும் அவர் மூலமாய் உண்டாயிச்சு. உண்டானது ஒன்றும் அவரால் இயலாமல் உண்டாகவில்லை. இப்படியாய் இந்த சோதனை நடந்து இதற்கு வழி திறந்தபடியினாலே, அது இன்னும் ஒரு தடவை நாங்கள் வாசிக்கலாம். அந்த ஆதியாகமம் அந்த 22வது அதிகாரத்தில் உன் சொந்த குமாரன் என்று பாராது நீ அவனை ஒப்புக் கொடுத்தபடியினாலே,
பனிரெண்டாம் வசனம், நீ அவனை உன் மகன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதன் பிறகு 16வது வசனத்தை பார்ப்போம். நீ உன் மகன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் ஒரே மகன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! Praise the Lord! Hallelujah! தேவன் நம்முடைய பக்கம். இயேசு உலகுக்குள்ளே வருவதற்கு வழி திறந்ததே, 4000 வருஷங்கள் கடந்து போனதே, தேவன் அந்த நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அதை பார்த்து கொண்டே இருந்தால் பரலோகத்திலே நடந்த அந்த தேவனுடைய அந்த கூட்டத்திலே, the meeting of the Trinity, திரியேக தேவர்கள் யார்? ஓகே மகனே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கால நேரம் வந்ததும் ஆண்டவராகிய இயேசு ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். ஆனால் அந்த வழி திறக்கப்பட்டதன் காரணம் இந்த சோதனை கூட, நீ ஒரே குமார் என்றும் பாராமல் அந்த உடன்படிக்கை என்னோடு நீ வைத்துக் கொண்டபடியால் நான் என் உடன்படிக்கை உன்னோடு வைத்துக் கொள்வேன், உன் சந்ததியோடு வைத்துக் கொள்வேன், நான் அந்த ஆட்டுக்குட்டியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா! Somebody shout hallelujah! Praise the Lord! தேவன் நம்முடைய பக்கம். ஒரு நாள் இயேசு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்காக யோவான் ஸ்தானம் எடுத்து வருகிறார். அவன் மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டே இருந்தான். சடதியாய் திரும்பி பார்க்கிறான். அவன் கண்டதை நம்பவே முடியவில்லை. தேவகுமாரன், உலக சிருஷ்டியர், பூமியை சிருஷ்டித்தவர், அதே பூமியிலே நடந்து வருகிறார். தேவனுடைய கட்டளைக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அவரும் இணங்கினார். அவன் சொன்னார், அவரை முதலில் கண்டதும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. பாவங்கள் என்று சொல்லவில்லை, பாவம் எது பாவம், அவனவன் தன் வழியிலே போனான். சொந்த சித்தப்படி ஜீவிப்பது, நான், என் குடும்பம், என் வீடு, என் திட்டம், என் வேலை, என்னுடையதெல்லாம், தேவனுடைய திட்டம் அதை எனக்கு தெரியாது. இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமான ஜீவியம், தேவனிலே தங்கி இருக்காத ஒரு ஜீவியம். எல்லா பிளானையும் பண்ணி போட்டு தேவனிட்ட வந்து சொல்றது இது நடப்பி வையும், அதுதான் அந்த ஜீவியம். தன் சொந்த சித்தத்திலே தங்கி இருக்கும் ஜீவியம் தான் சாத்தான் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஜீவியம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் ஏவாள், ஆதாம் வந்து சொந்த சித்தத்திலே இயங்கும்படிக்கு ரெபெலியன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் உடன்படிக்கை நாள் வருகிறதே. ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், நான் நித்திய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். தேவன் அவனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருந்தார், இவர்தான் அவன். அதை சொன்னான், தண்ணீர்னாலே யாருக்கு அன்னாசம் கொடுக்கிறேனோ, ஆவியானவர் புறாவடிவமாய் இவர் மேல் வந்து தங்குகிறாரோ, அவரே ஆவியானவராலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், அவரை நான் அறியாதிருந்தேன், அவரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு சகோதரர்களே, இது நீங்கள் யோவானுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அதன் பிறகு 29:30 அதன் பிறகு 35 வசனம் 36 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 1 முதலாவது. ஓகே, தேவ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடா ஈசாக்கு பதிலாக அங்கே வைக்கப்பட்டதனால் ஈசாக்கு தப்பினான். அதே விதமாக மனித குலம் அனைத்துக்குமாக பாவ அக்கிரமங்களுக்காய் தண்டனைகளுக்காய் எல்லாவற்றுக்குமாக தேவ ஆட்டுக்குட்டியாக தம்முடைய ஆட்டுக்குட்டியாக மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக இயேசுவை பிதா அனுப்பினார். உனக்காக, உனக்காக. இது மதம் அல்ல, இது தேவனுடைய ஒரே வழி. இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. மனுஷர்களுக்குள்ளே ஏவருக்குமே அந்த குற்றம் இல்லாத இரத்தம் இல்லை. அதனாலே தான் கண்காணாத தேவன் இந்த உலகத்துக்குள்ளே வர வேண்டியதா இருந்தது. There is no way. ஒரு வழியே இருக்கவில்லை. இருந்திருந்தால் தேவன் அதை நடத்தி இருப்பார். There is no way. சகோதரர்களே, ஓ மை காட், நான் மற்ற 26 போங்க. இயேசுவின் ஊழியம் முடிவடைகிறது. அவர் சரீரத்தில் இருந்த பொழுது இப்பொழுது அவருடைய அந்த நேரம் அங்கே வந்தது. தம்மை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கும் அந்த நேரம். மத்தேயு 26:26 அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை உடைத்து சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி இதை சாப்பிடுங்கள், இது என்னுடைய உடலாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து நன்றி சொல்லி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இதிலே குடியுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. The covenant meal, உடன்படிக்கையின் சாப்பாடு மிக முக்கியமானது. நீ கர்த்தருடைய பந்தியிலே உடன்படிக்கையிலே நீ கலந்து கொள்ளும் பொழுது அவரோடு இரத்த உடன்படிக்கை நீ செய்திருந்தால் தான் அதிலே கலந்து கொள்ளலாம். உன்னுடைய அந்த மரண நடை இருக்கிறது, அவருடைய பங்கு இருக்கிறது. அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். மரண சாதனம், மரண சாதனத்தை ஏற்படுத்தியவர் உயிரோடு இருக்கும் பொழுது அது செல்லுபடியாகாது. அந்த உறுதி, அந்த மரண சாதனத்தை எழுதியவர் மரித்ததுக்கு பின்புதான் அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த உறுதிகள் அனைத்தும் நிஜமாக உறுதிப்பட்டு நிலை வரப்படும். இதை நீங்கள் எபிரேயர் 9:14-16 வாசிக்கலாம். ஆனால் அதை மரண சாதனையை எழுதியவர் அது அவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது. அதனாலே இயேசு நமக்காக நம்மிடத்திலே சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தது. இஸ்லாம் சகோதரர்களுக்குள்ளே இப்படியான ஒரு கதை என்ன, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தேவன் எப்படியோ அவரை அதிலே இருந்து தப்புவித்து வேறு ஒருவர் தான் அதிலே அங்கே மரிச்சாராம் என்று ஒரு தூதனை, தேவதூதனை அனுப்பி அவரை விடுவித்தாராம். அது அப்படி அல்ல. இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்தப்படாததை விசுவாசிக்காதவர்களுக்கு பாவங்கள் அவர்களோடு கூடவே இருக்கும், எப்பொழுதும் கூட இருக்கும். இயேசு சொன்னார், அவரே நான் என்பதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். You'll die in your sins. சகோதரர்களே, எவ்விதமான வஞ்சிப்பை பார்த்தீர்களா? இந்த சகோதரர்கள் ஈசா, இயேசு மறுபடியும் திரும்பி வருகிறார் உலகத்தை ஆளுவதற்கு என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் மனுஷ குலம் அனைத்தும் உரிய இலவச பாவ மன்னிப்பை இதோ அவரது வாயாலே நாம் கேட்டோம். கொடுப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை அங்கே மொரியா மலையிலே வைக்கப்பட்ட அந்த ஆட்டு, அந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக
அந்த சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்தார்.
ஆனால் அவர் தேவனுடைய குமாரன், தேவனாலே அனுப்பப்பட்டு இந்த பலிக்காக நியமிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருந்து அவரது ஜீவனை தாம் விட்டு கொடுத்தபடியினாலே அவர் சொன்னார், அதை விட்டு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. யாரும் என்னிடத்தில் இருந்து அதை எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்கிறதும் இல்லை. அவர் 100% தேவனாக அந்த இடத்திலே இருந்திருந்தால் கௌரவமாய்கள் அவர் மறைஞ்சிருக்க முடியாது. அவர் நம்முடைய இடத்தை எடுந்தார், பாவியாக தொங்கினார், நோய்வாய்ப்பட்டு தொங்கினார், சாபங்களாக தொங்கினார், நமக்காய் சாபமானார், எங்களுடைய சகல கேடான எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சகலத்திலும் குறைவுபட்டவராக அவர் தொங்கி பிதாவினாலும் கைவிடப்பட்டவராக அவர் மரித்தார். ஆனால் மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. நோ, மரணம் அவரை அடைத்து வைக்க, மரணம் ஒரு ஆள், அது ஒரு ஆவி, டெத் கேனாட் ஹோல்ட் ஹிம் டவுன், மரணம் அவரை அடக்கி வைக்க முடியாது. சோ மூன்றாம் நாளிலே மரணத்தின் கயிர்கள் உடைக்கப்பட்டது, அவர் உயிர் செழுந்து அந்த சிலுவையால் இறக்கிய அதே சரீரத்துக்குள்ளே நுழைந்தார். 500 பேருக்கு தம்மை காண்பித்தார். இப்பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருக்கிறார். அவருக்குள்ளாக அவர் மேல் விசுவாசம் வைத்து உடன்படிக்கையிலே தொடுக்கப்பட்டவர்கள் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்பொழுது அவர் சொல்கிறார், என் உடன்படிக்கையிலே நான் மீறாமல் இருப்பேன், என் வாய் விளம்பினதை நான் பிசகாமல் இருப்பேன், நித்திய உடன்படிக்கையை நான் உன்னோடு பண்ணி இருக்கிறேன். ஆமென். சோ சகோதரர்களே, இந்த கல்வாரியிலே நித்தியத்துக்குமாக தேவ ஆட்டுக்குட்டியாக, மாசற்ற ஆட்டுக்குட்டியாக தொங்கினவர் அனைவருக்குமாறு இந்த செய்தி உனக்கு, இலவசமாக பாவங்கள் மன்னிக்கப்படவும் புதிய ஒரு இருதயம் உனக்கு கொடுப்பதற்காகவும் தேவன் இந்த பெரிதான உடன்படிக்கையை பண்ணினார். எந்த ஒரு மதமும் தேவனோடு உன்னை ஒப்புரவாக்க முடியாது, எந்த ஒரு மதமும் உன் பாவ சுபாவத்தை கலட்டவே முடியாது. எந்த யாத்திரையும் பண்ணலாம், எவ்விதமான தர்மமும் கொடுக்கலாம், நல்ல ஒரு ஜீவியம் ஜீவிக்கலாம், மற்றவர்களுக்கு கேடு வராமல் ஜீவிக்கலாம். எது எப்படி செய்தாலும் சிறுத்தை தன்னுடைய புள்ளிகளை மாற்ற முடியாதது எப்படியோ அப்படியே உன் பாவத்தை நீ மாற்றவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ அவரது இரத்தத்தால் கழுவப்படும் பொழுதே அவருடைய ஜீவன் உனக்குள்ளாக வந்து மரணத்தை விழுங்கி அவர் நீ ஒரு புதிய ஒரு மனுஷனாக்குகிறார். இது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்கிற ஒன்று இல்லை. அந்த கிறிஸ்தவம் என்கிற பெயரை இதிலே காட்டு பார்க்கலாம். அவரது உடன்படிக்கையின் வார்த்தையிலே கிறிஸ்தவன் என்கிற பெயர் உலகத்தாரால் கொடுக்கப்பட்டது. அந்தியோக்கியா பட்டணத்திலே முதல் முதலாக உலகத்தார் விசுவாசிகளுக்கு கொடுத்த பெயர். தேவன் அந்த பெயர் கொடுக்கவில்லை, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசுவின் மேல், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக சாபமானார், எனக்காக நோய்களை சுமந்தார், எனக்காக அவர் பாவ சுபாவத்தை சாத்தானின் சுபாவத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காக பிதாவினாலே புறக்கணிக்கப்பட்டார், நான் ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு, நான் சுகஜீவியம் அடையும்படிக்கு, நான் ஆசீர்வாதத்தை அடையும்படிக்கு, எனக்கு இலவசமாய் பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு அவர் எனக்கு பதிலாக தொங்கினார் என்று இதை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய புத்திரர்கள் ஆவதற்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. You are a child of God. இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி மத வழிபாட்டு விளையாடுகிறார்கள். They are playing games of religion. Nothing but religion. பல போதுகர்களும் கூட மேய்ப்பர்களும் கூட தங்களை மேய்ப்பர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் கூட கள்ளர்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள், உடன்படிக்கை இல்லாதவர்கள் அல்லது உடன்படிக்கை விட்டு விலகி போனவர்கள். அவருடைய மாசற்ற ரத்தத்தை மறுபடியும் ஒரு கேடான ஒரு தீமையாக காலுகளை மிதிக்கிறவர்கள். And God has nothing to do. அவர் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சகோதரர்களே, சோ தேவன் அவர் உடன்படிக்கையின் வார்த்தையாக அவர் என்ன சொல்கிறார்? ரோமர் 8:32 அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக சிலுவையிலே நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூடாதிருக்கிறதபடி. ஆல்வேஸ் ரிமெம்பர், அவரோடு கூட. சில நினைக்கிறாள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு நான் என் பழைய கோயிலுக்கு ஓடலாம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பலாம், பழைய முண்டத்தின் இடத்துக்கு போகலாம், பழைய காரியங்களில் ஈடுபட்டு தெரியலாம். ஆபத்து, பெரிய ஆபத்து, பயங்கர ஆபத்து. எப்படிப்பட்டதான் ஆவிகள்? எத்தனை ஆவிகள் உன்னை விட்டு போனதோ ஆண்டவர் தான் அதை கண்டார். இயேசு சொன்னார், ஒரு ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போய் அதை விட வேறு பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு மறுபடியும் திரும்பி உள்ளே வருமாம். இப்பொழுது அந்த மனுஷன் அல்லது மனுஷியனுடைய நிலைமை மகா கேடாக இருக்கும். ஐயா, இதை கேட்கிறனி, இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு நோய் குணமாக சரி அவர் குணமாக்குவார், ஆனால் விடுதலையை பெற்றுக்கொண்டு உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் உன் பழைய வாழ்க்கைக்குள்ளே நீ திரும்பும் பொழுது நாய் கக்கின தன்னுடைய காரி சத்தியை மறுபடியும் சாப்பிடுவது போலவும் பன்றி தான் இருந்த இடத்திலே இருந்து வெளியே வந்து மறுபடி கழிவினதுக்கு பிறகு மறுபடியும் அந்த சேத்துக்குள்ள போகிறது போலவும் இருக்கும். உன் வாழ்க்கை மகா கேடானதாய் போம். இது மதமும் அல்ல, இன்னும் ஒரு வழியும் அல்ல, ஒரே வழி, ஒரே வழி, ஒரே வழி. ஏதேன் தோட்டத்திலே வழி அடைக்கப்பட்டது, இயேசுவின் மூலமாய் வழி திறக்கப்பட்டது. அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சகோதரர்களே, இது நித்திய உடன்படிக்கை, இது தேவனுடைய உடன்படிக்கை. இது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தின் மூலம் அவரோடு இலவச பாவ மன்னிப்பை பெற்று அவரோடு தொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக இப்பொழுது தேவனண்டை சேரும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். Wherever the blood is, there will be the Holy Spirit. ரத்தம் கல்வாரியிலே சிந்தப்பட்டதுக்கு பிறகுதான் தேவ ஆவியானவர் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். 50ஆம் நாளிலே தேவ ஆவியானவர் உலகுக்கு வந்ததன் காரணமே தேவ ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் சிந்தப்பட்டதனாலும். ரத்தம் இல்லாமல் அவர் வந்திருக்க முடியாது. Wherever the blood is, there will be the Holy Spirit. ரத்தம் எங்கேயோ ஆவியானவர் அங்கே தான் இருப்பார். ரத்தம் எங்கேயோ ஆவியானவர் அங்கே விடுதலை கொடுப்பார். ரத்தம் எங்கேயோ ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவார். பூமியிலே சாட்சி கொடுக்கும் 3 காரியங்கள் தேவ ஆவியானவர், வார்த்தை, ரத்தம். இன்றைக்கு எவ்வளவு தந்திரமாக இதை எடுத்து போட்டது, எவ்வளவு தந்திரமாக இந்த காரியங்களை. But praise God, உனக்கும் இன்னும் எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த சிலாக்கியம் அவர்கள் இந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொள்வார்கள். ரத்தம் உனக்குரிய காரியம், இந்த உடன்படிக்கை உனக்குரிய காரியம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உன்னோடு நித்திய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எந்த வழியில் நீ கேட்கலாம், பிதாவே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும், இயேசுவின் கல்வாரியிலே பார்த்துக் கொள்ளப்படும் இந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்னுடையது. அவருக்கு மேல் வேறு ஒருவன் பெரியவர் இல்லாதபடியினாலே தேவன் தம்மிலே தானே ஆணையிட்டார். இப்பொழுது அறிந்து கொள், சும்மா வாக்குத்தத்தம் என்று சொல்லாதே. That is the covenant word. அது உடன்படிக்கையின் வார்த்தைகள். தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே முத்திரை போட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சபையை சம்பாதித்தார். நீ இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு அது தெரியுமா? விசுவாசன் ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்தது அவருடைய இரத்தத்தின் வல்லமை. அவருடைய இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அந்த இரத்த அறிக்கைகளை செய்து அவர்களுக்கு இன்னமும் எல்லாம் பண்ணதுன்னு சொல்லுவார்கள். இயேசுவை அறியாதவர்கள் சிலருக்கு அது வாயினாலே சொல்லவே நடந்துகிறது. எல்லாமே நடந்து முடிந்த காரியங்கள், தேவன் முத்திரை போட்ட காரியங்கள். இதை மறுபடியும் கேள், மறுபடியும் கேள், திரும்ப கேள். காட் பிளெஸ் யூ.